So our theme is living in an overcoming life.
நம்முடைய கருத்தரங்கின் பொருள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை.
The church started with great power on the day of Pentecost.
சபையானது பெந்தேகொஸ்தே நாளிலே மிகுந்த வல்லமையோடு தொடங்கப்பட்டது.
But very soon they deteriorated into something worldly.
மிக சீக்கிரமாக உலக பிரகாரமாக சபை அதனை தரத்திலிருந்து இறங்கிவிட்டது.
Of course, that is the work of the devil.
அது விசுவாசனுடைய வேலைதான்.
But it's not because Satan is more powerful than God.
ஆனால் விசுவாசனம் தேவனை காட்டிலும் வல்லமைகளும் என்று அர்த்தம் இல்லாதவர்கள்.
See, in the Garden of Eden, when Adam and Eve obeyed the devil instead of God.
ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு செய்து கொடுப்பதற்கு பதிலாக விசுவாசனுக்கு செய்து கொடுத்தார்கள்.
That doesn't prove Satan was more powerful than God.
அது தேவனை காட்டிலும் விசுவாசனம் வல்லமையானது என்று அர்த்தம் இல்லை.
It only proves that God gives man a free will to choose whom he wants to serve.
தேவன் மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் நல்லது நல்லது கெட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு.
Satan is not powerful than God even today.
இன்றைக்கும் விசுவாசம் தேவனை காட்டிலும் வல்லமையானவன் அல்ல.
If you are defeated by sin in your life, it is because you choose to give Satan more power than God in your life.
உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் அது நீங்கள் சாத்தானுக்கு நீங்கள் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள்.
There is no sin in our life that God cannot help us to overcome.
நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை.
And that's illustrated in the Old Testament.
அது பழைய உடன்படிக்கையிலே நமக்கு.
When the children of Israel went into the land of Canaan.
இஸ்ரேலுடைய புத்திரர்கள் கானான் தேசத்துக்கு சென்ற கதை.
They surveyed it and found there are big giants. They said, we can't overcome this.
அங்கே கானான் தேசத்திலே அவர்கள் பலவான்கள் உள்ள மனிதர்களை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து இது நம் மேற்கொள்ள முடியாது நினைத்தார்கள்.
600,000 grown up men said, we cannot overcome these giants.
600,000 மனிதர்கள் சொன்னார்கள், இந்த பெரிய மனிதர்களை பலவான்கள் உள்ள மனிதர்கள் நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள்.
But two men, Joshua and Caleb, said, with God's help, we can.
ஆனால் யோசுவாவும் காலேபும் கர்த்தர் நமக்கு நம்மில் பிரியமாக இருந்தால் அதை நாம் மேற்கொள்ளும் என்று சொன்னார்கள்.
We are not stronger than them, but with God's help, we can overcome them.
அவர்களை காட்டிலும் நாம் பலவான்கள் அல்ல, ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்தால் செய்யலாம்.
And what is the result?
அவருடைய விளைவு என்ன?
All the 600,000 who said we cannot overcome them perished in the wilderness.
அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன 600,000 மக்களும் வனாந்தரத்தில் மறைந்து போனார்கள்.
And two people, Joshua and Caleb, entered and overcame.
யோசேப்பும் காலேபும் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள்.
That story is repeated many times in the Old Testament and many times in the New Testament.
அந்த சரித்திரம் அந்த கதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக தரம் மறுபடியும் மறுபடியும்
நடந்தது. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு ஓவர்கம்.
நம் மேற்கொள்வதற்கு நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Today it's not physical giants.
இன்றைக்கு அது சரீரமான ஒரு ராட்சசர்கள் அல்ல.
It is the giants of sin that rule our life.
நம்மளுடைய பாவம் என்கிற அந்த ராட்சசர்கள் நம்மை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது.
Not only sin.
பாவம் மாத்திரம்.
It could be other things in the world that draws away from giving God first place.
பாவம் மாத்திரம் அல்ல, உலகத்தின் மற்ற காரியங்களும் நாம் தேவனிடத்தில் தேவனிடத்தில் முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக நம்மளை வழிவிலக செய்கிறது.
Let me give you an example.
உதாரணத்தை சொல்கிறேன்.
In Mark chapter 10,
மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம்,
we read of a very upright man.
மிகுந்த ஒரு நீதியுள்ள ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
He came to Jesus in Mark 10, verse 17.
Mark 10 அதிகாரம் வசனம் 17வது வசனம்.
He was not only an upright man, but he also wanted to know how to get eternal life.
அவர் நீதி மார்க்கம் சன்மார்க்கமா மாத்திரமல்ல, உத்தமனா மாத்திரமல்ல, அவன் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினான்.
Imagine somebody seeking for eternal life.
கற்பனை செய்து பாருங்க, ஒருவர் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுறார்.
How many people are there in the world like that today?
இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் அது போல இருக்கிறார்?
Here was a man like that.
இங்கே ஒரு மனிதன் அப்படி இருக்கிறார்.
And Jesus told him all the commandments, verse 19.
இயேசு கிறிஸ்துவின் எல்லா கட்டளைகளையும் சொல்லியிருக்கிற அவருடைய சாட்சியை
பார்த்து
வசனம் 20
all of these from my childhood
பதவிகள் எல்லாவற்றையும் நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான்
what are the advantages he had
வேற என்ன அனுகூலம் அவன்
upright honest man
நேர்மையான மனிதன் நீதியுள்ள மனிதன்
wanted eternal life
நித்திய ஜீவனை தேட மனிதன்
kept the law
நீதியை கை
கொண்டான் and verse 21 Jesus loved him
இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூர்ந்தார்
என்ன
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட
மனிதன்
நரகத்துக்கு
சென்றுவிட்டான்
அந்த மாதிரி ஒரு மனிதன் நரகத்துக்கு போக முடியுமா
அது
போல இருக்கிற இன்றைய மனிதர்கள் எப்படி நல்ல
வாழ்க்கை
நேசிக்கிறார்
According to the life they have, they keep the commandments.
அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே அவர் நீதி வேதத்தை கைக்கொள்ளுகிறார்.
Jesus looked at him and said, "One thing you lack."
இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், "உன்னிலே ஒரு குறை உண்டு."
You love your money more than you love God.
நீ தேவனை நேசிப்பதை காட்டிலும் உன்னுடைய பணத்தை அதிகமாக நேசித்தாய்.
Is that such a big crime to love your money more than you love God?
தேவனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை நேசிப்பது அவ்வளவு பெரிய ஒரு குற்றமா?
According to Jesus, it is.
இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை ஆம் அது
குற்றம்
நீங்க அந்த பணத்தாசிலிருந்து விடுதலை பெறாத பட்சத்திலே என்னை பின்தொடர்ந்து வர முடியாது
Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்
I've been a born again Christian for 60 years.
நான் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக மனம் திரும்பினேன்
and I've traveled in many countries.
நான் அநேக தேசங்களுக்கு
seen many types of people.
அநேக மக்களை
நான் பார்த்த
அநேக மனிதர்களை நான் பார்த்ததுதான் பணம் தாசியே
அவர்களை அவர்கள்
பணத்தை அவர்கள் ஏமாற்றி இல்ல
சம்பாதிக்கணும்
அவர்கள் யாரையும் அவர்கள் நேர்மையான வழியில பணம்
சம்பாதிக்கவில்லை
அவர்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் தங்களுடைய பணத்தை அதிகமாக
நேசித்தனர்
தங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் எவ்வளவு பணத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை மதிப்பிட்டுக் கொண்டார்கள்
you ask yourself how you evaluate your life
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்கிறீர்கள்
is it on how much you overcome sin or how much you overcome poverty
நீங்கள் எவ்வளவு ஏழ்மையை ஜெயித்தீர்கள் என்றால் அல்லது எவ்வளவு பாவத்தை ஜெயித்தீர்கள் என்றால் நீங்களே சொல்லித்து பாருங்கள்
you answer that question to yourself
நீங்களே உங்களுக்கு அதற்கு பதில்
and then if you wonder why god doesn't seem very near to you you have the answer right there
நீங்களே அதை கொண்டு வியப்பு ஆச்சரியமா இருக்கீர்கள் ஏன் தேவனிடத்தில் அவன் திட்டி சேர முடியவில்லை என்பதை கொண்டு
இட்ஸ் லைக் அ வுமன் who loves some other man more than her husband
இது எனக்கு ஒப்பா இருக்கிறது என்றால் ஒரு ஸ்திரீயானவர் தன் கணவனை காட்டிலும் மற்றவர்களை நேசிப்பதற்கு ஒப்பா
இருக்கிறது why if my husband is not so close to me
அவர் ஆச்சரியப்பட்டார் ஏன் என் கணவர் காட்டிலும் அவரிடத்தில் நான் அதிகமா நெருக்கமா இருக்கேன்
I say sister it's because you love some other man more than you love your husband
ஏனென்றால் நீங்கள் கணவரை சகோதரியே நீங்கள் உங்கள் சகோதரனை உங்கள் கணவரை காட்டிலும் மற்றொரு ஆளை அதிகமாக நேசிக்கிறீர்கள்
why is Jesus your divine husband not so close to you
இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆவிக்குரிய புருஷனாய் இருந்தும் மணமகனாய் இருந்தும் நீங்கள் இருக்காத அவர் தூரமா இருக்கிறார்
sees that you love something else more than you love him
ஏனென்றால் நீங்கள் அவரை நேசிப்பதை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள்
so your husband is distant because someone else is closer to you than him
ஏனென்றால் உங்கள் கணவர் மற்றொரு நெருக்கமா இருக்கிறார் மற்ற இயேசுவை காட்டிலும் உங்கள் கணவரை காட்டிலும் மற்றொரு நெருக்கமா
இருக்கிறார்
இந்த காரியத்திலே பணம்
Now is it wrong for Jesus to say to you, now you've got to forsake that and love me only?
Yesu Christ சொன்னது தவறா நீங்கள் அதை முதலாக வெறுத்து விட வேண்டும்
Supposing a man tells his wife, listen, you must stop loving that man, you must love me only.
ஒருவேளை
If a husband tells his wife,
ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து நீ அவனை நேசிப்பதை விட்டுவிட வேண்டும் என்னை தான் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்
That is a big crime.
அது குற்றமா
Is he being very possessive saying you must love only me?
அது தன் மனைவி தன்னை மட்டும் தான் நேசிக்க வேண்டும் என்று தன் மனைவி மீது மிக ஒரு பிடிப்பு உள்ளதா
இருக்கு husband will want it
எல்லா கணவனும் இதை பொதுவாகவே
எல்லாருமே that's wrong
அது தவறு என்று நீங்க சொல்ல வேண்டும்
Jesus demands the same thing he said oh how can he demand it
ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அவர் கேட்கும் பொழுது நாம் அதை தவறு என்று நினைக்கிறோம்
My brothers and sisters, I am absolutely convinced that is the main reason why many Christians do not grow spiritually even after 50 years.
15 ஆண்டு காலம் கழித்து இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய
50
ஆண்டு காலம் கழித்து நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை முதிர்ச்சி அடையவில்லை என்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின்
உன்னுடைய
பிரச்சனையாக ஒரே ஒரு காரியத்தில்
குறைவுள்ளவனாக இருக்கும்
மற்ற எல்லா காரியங்களும் சரியாக
இருந்தாலும் நீ
தேவனை நேசிப்பதை காட்டிலும் உங்கள் பணத்தை நீ அதிகமாக
நேசித்தார்
எனக்கு சகேயு வந்து இயேசு இடத்துல எனக்கு எனக்குண்டானங்களை பாதி நான் தத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்று
சொன்னால்
அனைத்தும் அல்ல பாதி
சொன்னால்
பரவாயில்ல
Martha and Lazarus and Mary, they didn't have to give up anything. They had a house of their own, Jesus said, sure, stay in your house.
மார்த்தாவும் மரியாவும் லாசரும் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை.
So, why is it some, he didn't ask them to give up everything.
அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கொடுத்து விட வேண்டும் சொல்ல வேண்டும்.
Why is it the Lord tells different people how much they must give up?
ஏன் தேவன் மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறார் நீங்க எல்லாத்தையும் விட்டு தத்தெடுத்து கொடு என்று?
Love of money is like a cancer.
பண ஆசை என்பது ஒரு புற்றுநோய் போல.
I heard of doctors who say in this particular case we only had to remove a small piece and the cancer was gone.
சில காலத்தில் மருத்துவர் சொல்லுவார் இந்த நோயாளிக்கு இந்த சிறு பாகத்தை வெட்டி இருந்தால் போதும் என்று சொல்வார்.
But in this particular person's case we have to remove the whole organ. Not only the cancer.
ஆனால் இந்த மனிதனுக்கு அந்த முழு பாகத்தையும் வெட்டி எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்வார்.
And you say why so much in this person and only so little in that person?
ஏன் இந்த மனிதனுக்கு முழு உரிமையும் எடுக்க வேண்டும் இந்த மனிதனுக்கு
சிறிதாக தப்பு? The disease advanced so much in this person.
ஏனென்றால்
advanced so much in that person.
ஏனால் இந்த புற்றுநோய் இந்த மனிதனுக்கு முற்றிலுமாக முற்றிவிட்டது ஆனால் இந்த நோயாளிக்கு அப்படி அல்ல சிறிதுதான்
இருக்கு. The love of money was not so advanced in Martha and Lazarus.
பண ஆசை மார்த்தாளுடைய வாழ்க்கையிலும் லாசருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவா இல்லை.
And maybe a little more in that in Zacchaeus.
ஆனால் சகேயுவிடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம்.
But in this person's case, the whole organ has to be removed.
ஆனால் இந்த அங்கிருந்த ஆஸ்திகள் இந்த மனிதனிடத்தில் முழுதுமாக இருந்தது.
So, you know, with each of us, that cancer is spread to different extent.
புற்றுநோயானது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக பரவுகிறது.
So, Jesus, it's not the same treatment for everybody.
அதனால இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் இதே கருத்தை சொல்வதில்லை.
This man was such a fool.
இந்த மனிதன் மிகவும் மடியனமாக இருந்தான்.
He wouldn't do it.
அவன் செய்திருக்க மாட்டான்.
And he went away.
அவன் கடந்து சென்று விட்டான்.
And even though it says in verse 21 Jesus loved him.
இயேசு கிறிஸ்து அவனை அன்பு கூர்ந்தார்.
And he went away sad, verse 22.
அவன் மிகுந்த ஆசையில் இருந்தபடியால் இந்த வார்த்தைகள் மனப்படி துக்கத்தோடு போய்
grieving.
அவன் துக்கமடைந்தான்.
That means he wanted to follow the Lord.
அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் மிகவும் ஆசையாக இருந்தான்.
Oh God, you make such a demand on me.
ஆண்டவரே,
I want to follow you, but how can I do this?
ஆண்டவரே, இதை நீங்கள் கேட்கிறீர்கள் இவ்வளவு பெரிய ஒரு நாங்கள் கரையை செலுத்த வேண்டியதாக இருக்கு என்று சொன்னான்.
And the interesting thing I've seen here is
மிகுந்த ஒரு
Jesus did not say, hey, stop, let's start with 10%.
இயேசு கிறிஸ்துவ நீங்க 10% கொடுத்தால் போதும் என்று சொல்லவில்லை.
Then we make it 20%.
அதை நீங்க இறந்து அப்புறம்
after a few years 50%.
நீங்க சொன்ன விதமாக 10%, அப்புறம் 20%, 30%, 50%, அப்படி சொல்லவில்லை.
Like a doctor, he says, if the whole cancer is not removed, you'll die.
மருத்துவர் சொல்வதை போல முழு அந்த புற்றுநோயை அகற்றப்படவில்லை என்றால் நீங்க.
And you tell the doctor, doctor, can't you remove just 10% now?
நீங்கள் மருத்துவத்தில் மருத்துவரே நீங்கள் இந்த ஒரு 10%
வெட்டி இருந்தால் I don't want the whole organ to be removed.
என்னுடைய முழு உள்பாகமும் வெட்டியறிய எனக்கு மனதாக இல்லை.
So organ God created my body, I don't want it removed.
எனக்குள்ளே அந்த உள்பாகம் உள்ளே இருக்க அந்த பாகம் அல்லது ஆண்டவருக்கு சிருஷ்டித்தது அதை நான் வெட்டியறிய விரும்பவில்லை.
Money that God has given me through my hard work, I don't want to give it up.
இந்த பணமும் தேவன் கொடுத்தது அதனால அதை முற்றிலுமாக இழக்க விரும்பவில்லை.
The doctor said, well, it's your choice. You want to die or you want to live?
அப்பொழுது மருத்துவ சுகாதாரத்தில் உன்னுடைய விருப்பம் நீ வாழ வேண்டுமா மறிக்க
வேண்டுமா?
நீ வாழ வேண்டும் என்றால் நீ இதை முழுதுமாக
கட்டியது. Did not go after him and say, hey, come back, let's discuss this.
இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை நீங்க முதலாவது போயிட்டு நம்ம இதை கொடுத்து விவாதிப்போம் போயிட்டு சொல்லிவிட்டார்.
If you want to love that other man, go with him.
நீ அந்த மனிதனை விரும்பினால் நீ போய்விடு.
But you can't have him and me as your husband, Jesus says.
நீ அந்த மனிதனையும் என்னையும் ஒரே நேரத்தில் வைத்துக் கொள்ள முடியாது.
And that's what every husband will also say to his wife.
இதைதான் கணவனும் தன் மனைவியை பார்த்து சொல்கிறார்.
You can't have that man and me as your husband.
நீ அந்த மனிதனையும் என்னையும் உன்னுடைய
கணவனாக. The Lord says you can't have money and me loving both equally.
அதே மாதிரிதான் தேவனும் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், பணத்தையும் என்னையும் ஒரே நேரத்தில் வைத்துக் கொள்ள முடியாது.
What we understand in human relationships in husband and wife, we don't seem to understand in our relationship with Christ.
கணவன் மனைவியிலே கணவன் மனைவி உறவுக்கிடையே இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்த உறவை நாம் சரியாக புரிந்து
கொள்கிறோம்.
உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மன ஆசையாக இருக்கலாம்.
Something that we love more than Jesus Christ.
ஆனால் ஏதோ ஒன்றை நாம் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக
will not give it up no matter how many times the Lord tells us.
தேவன் எத்தனை முறை நமக்கு சொன்னாலும் அதை நாம் ஒருபோதும் விடுவதே.
And you know what the Lord will say?
தேவனுங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா?
கீப் இட்,
வைத்துக் கொள்ளுங்கள்.
I will not ask you anymore to give it up.
நான் அதை விட்டு விடுவது இனிமேல் உங்களுக்கு கேட்கவே.
And in the final day of judgment, when you see where you land up, then you will discover what a fool you were.
அந்த கடைசி நாட்களிலே நியாயத்திற்கு நாளிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் எதை இழந்தீர்கள் என்று.
Where you will be,
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று.
That's why we must be wise now.
எனவேதான் நாம் இப்போதே ஞானமா இருக்க வேண்டும்.
I don't know whether that rich young ruler repented.
எனக்கு தெரியாது அந்த முதிர்ந்த ஆஸ்திரியில் அந்த இளைஞன் பின்பு மனம் திரும்பினானா இல்லையா என்று எனக்கு தெரியாது.
Supposing 50 years later, about a year before he died, he said, okay, I think I better give it up.
ஒருவேளை மரிப்பதற்கு முன்பு 50 வருடங்கள் கழித்து மரிப்பதற்கு முன்பு ஒருவேளை அவன் எல்லாத்தையும்
power maybe he didn't then he just went straight to hell.
அல்லது அதை இழக்காமலும் அதை கொடுக்காமலும் நரகத்துக்கும் சென்றிருக்கலாம்.
And if he did repent just before he died,
மறிப்பதற்கு முன்பு அவன் மனம் திரும்பி இருந்தார்.
And he went to heaven.
பரலோகத்துக்கு சென்றிருந்தார்.
He will have so much regret for millions and millions and millions of years.
அந்த பரலோகத்திலே ஆண்டாண்டு நித்தியத்திற்கும் அவனிடத்தில் துக்கம் உண்டாயிருக்கும்.
Because he'll say, Lord, you did so much for me on the cross.
ஆண்டவரே, கல்வாரியில் எனக்காக நீ அநேக சகலத்தையும்
so much you gave your whole life for me.
எனக்காக நீ ஜீவனையும் கொடுத்தீர் ஆண்டவரே.
You gave me one life to show my gratitude to you and I wasted it living for myself.
எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தி ஒரு ஜீவனை தந்தீர், ஆனால் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதற்கு ஒரு ஜீவனை தந்தி அதை நான் வீணடித்து விட்டு.
You can never live an overcoming life if your aim is only to go to heaven.
நீங்கள் ஜெயிக்கொள்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஒரு பொழுதும்
that should not be your only aim to go to heaven.
ஆனா பரலோகத்துக்கு செல்வது மாத்திரமே உங்கள் ஒரே நோக்கமாக இருக்கக்கூடாது.
You'll never live an overcoming life there.
நீங்கள் அப்போது ஒருபோதும் நீங்கள் ஜெய கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது.
Because those are people who say, what is the minimum I have to do to please God?
சில அந்த பரலோகத்துக்கு மாத்திரமே போக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிற மக்கள் எது நான் கம்மியாக எது எவ்வளவு கம்மியாக செய்தால் குறைவாக செய்தால் பரலோகத்துக்கு போக
முடியும். What is the wife this people say, what is the minimum I have to do to please my husband?
மனைவி தன்
அவசியம்
இல்லை. அது ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை.
Many people that marriage to Christ is not at all happy because their attitude is, what is the minimum I have to do to please Christ?
அநேகர் கிறிஸ்துவை தன் மணமகனாக ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை.
In 100 years, no matter how many messages you hear, you will never live an overcoming life.
நீங்கள் 100 ஆண்டுகளும் இதே செய்தி திரும்ப திரும்ப கேட்டாலும் நீங்கள் ஜெயிக்கொள்கிற
ஜீவ ஹோல் attitude has to change.
உங்களுடைய மனப்பாக்கம் உங்களுடைய மனப்போக்கு
வாழ்க்கையில
முதலாவது அது மாத்திரமல்ல மற்ற எல்லா காரியங்களும் எனக்கு
முக்கியமான
அந்த மாதிரியான மக்கள் நிறைய செய்தி கேட்க வேண்டும்
என்று அவசியம்.
ஆனால் அநேகர் நிறைய திருமணங்களுக்கு சென்றவர்கள் திருமணம் பற்றிய காரியங்களை படிக்கவில்லை, ஆனால் நல்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்.
And there are those who go to so many conferences on marriage and still have a miserable married life.
அநேக மக்கள் அநேக கான்பரன்ஸ்ல திருமண கூட்டத்துக்கு செல்கிறார்கள், இன்னும் தோற்கடிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை.
It's not more knowledge that makes a good marriage.
இது அறிவு. அறிவு எப்பொழுதுமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை.
Attitude of heart.
இது நம்மளுடைய மனப்பாங்கு, மனப்போக்கு.
A woman who says, "My husband is the only one I love." And a
ஸ்திரீயாக சொல்லவில்லை, என் கணவனை மாத்திரமே நான் நேசிப்பேன்.
The one who says to Jesus, "You are the only one I'm going to love."
நாம் அதே போல இயேசுவை உண்மை மாத்திரமே நான் நேசிப்பேன்.
Nothing and no one else.
உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை, யாரையும் இல்லை.
Not myself, not my relatives, not money, nobody.
என்னையும் அல்ல, என்னுடைய உறவுக்காரர்களையும் அல்ல, என்னுடைய பணத்தையும் அல்ல, உண்மை மாத்திரமே நான் நேசிப்பேன் சொல்லு. அந்த மாதிரியான மனப்பாங்கு உள்ள மனிதர் நிறைய
கூட்டங்களுக்கு
தேவனிடத்தில் அவர் மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
See, Luke chapter 9, few more examples.
லூக்கா 9 அதிகாரத்தில் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம்.
Sometimes we are very zealous to come and say, "Lord, I want to follow you."
நாம் சில நேரத்தில் தேவனத்தை சொல்லும் மிகவும் பைராக்கிய
வாஞ்சியுள்ள
ஆண்டவர் நம்முடைய அன்றாட நடைமுறை சாத்தியத்தை
பார்த்தோம்.
அதிகாரம்
57வது வசனம்
அதிலே ஒருவன் சொன்னான், ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன்
என்றான்.
இயேசு கிறிஸ்து அவரை அந்த
One of the wonderful things I see about Jesus is he knew the right answer to give to each person.
இயேசு கிறிஸ்து அந்த பகுத்தறிகிற அந்த வழக்கை பெற்றிருந்தால் சரியான பதிலை அவங்க அந்த அந்த
மனிதன் has to have a half an hour interview with the person to find out where he stood.
இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அரை மணி நேரம் அவனுடைய நேர்முக காலம்லாம் அவசியமா தேவையில்லை.
One sentence and he could make out where this chap stood.
ஒரு வார்த்தையில கண்டுபிடித்து விடுவார் இந்த இவன் எங்கே சொல்றான் என்று.
Sometimes by looking at his face or looking into his eyes, he knows where he stands.
அவனுடைய கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே, அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்வோம்.
So the Lord sees through us.
இயேசு கிறிஸ்து நம்மை நம் உள்ளாக இதயத்தை
பார்க்கிறார். He looks so hard. I'll follow you wherever you go.
அவன் முழு இதயத்தோடு தான் சொன்னான், ஆண்டவரே நீ எங்கே போனாலும் பின்பற்றுவேன்.
Jesus discerned.
இயேசு கிறிஸ்து பகுத்தறிந்தார்.
This man wants to follow me, but he wants a comfortable life also.
இவன் என்னை பின்பற்ற விரும்புகிறான், ஆனால் அவன் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொண்டு பின்பற்ற
விரும்புகிறான்.
அந்த காரியத்தை
சுட்டிக்காட்டினார்.
எனக்கு தலைசாய்க்க இடமில்லை
என்றார்.
நரிகளுக்கும் குடிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூட உண்டு.
You want to be with me?
என்னோட இருக்க விரும்புகிறாயா?
No reply from that man.
அவனிடத்தில் எந்த ஒரு பதிலும் இல்லை.
He also went away.
அவனும் சென்று விட்டான்.
Jesus did not go after him.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லவில்லை.
Just like that rich young ruler. Okay, go.
இயேசு கிறிஸ்துவை அனுப்பி விட்டான், அவன் தொடர்ந்து செல்லவில்லை.
Another fellow came.
மற்றொரு
நண்பர் 59.
வசனம் 59.
Jesus called him, "Follow me."
இயேசு கிறிஸ்துவை அவனை என்ன பின்பற்றி வா என்றார்.
And he said, "Lord, first let me go and bury my father."
அதற்கு அவன் முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் செய்ய எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்.
Jesus said, let the dead bury their dead.
இயேசு கிறிஸ்து சொன்னார், மருத்துவரை மருத்துவரை அடக்கம் பண்ணு.
You go and proclaim the kingdom of God.
நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை
பிரசங்கம் பண்ணு. Imagine being called to proclaim God's kingdom, to be a servant of God.
நீ கற்பனை செய்து பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு அழைத்தார்.
It's like being made into a king. Jesus makes you a king.
இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வைப்பதற்கு
அழைக்கிறார். You be my servant to proclaim God's kingdom.
நீ என்னுடைய ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று
கூப்பிடுகிறார். Let me go and bury my father.
அவன் சொல்றான், தகப்பனை அடக்கம்.
You need to understand this.
இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
Jesus was not saying, "Don't go to the funeral." That's not what he was saying.
இயேசு கிறிஸ்து அந்த சாவு அடக்க ஆராதனைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்ல.
He is not so hard hearted.
அவர் கடினமான இதயம் கொண்டவர்.
What this man meant was, "Wait till my father dies. And maybe another 25 years, let me bury him, then I'll come and follow you."
இவன் என்ன அர்த்தம் சொன்னான்டா, என் தகப்பன் மரிப்பதற்கு இன்னும் ஒரு 20-25 நாட்காலம் ஆகும், அதுவரை நீங்கள்
பொறுத்தான்.
அதுதான் அவருடைய அர்த்தம்.
Jesus is not so hard hearted that he won't let you go for a funeral.
இயேசு கிறிஸ்து அவர் கடினமானவர், நீ போய் சாவை அவர்
அடக்கம்.
அது ஒரு அரை மணி நேரம் வேலை தான்.
This was, "Wait till my father dies and bury him, then I'll come follow you."
நீங்கள் அந்த மனப்பான்மையை கொண்டிருந்தால் நீங்களும் அதே போல மருத்துவரை போல இருக்க வேண்டும். அவனும் சென்று விட்டான்.
Jesus never went after him.
அவனை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்லவில்லை.
And then another person said,
இன்னொருவர் சொன்னார்,
I'll follow you Lord, but first let me go and say goodbye to those at home.
அவன் சொன்னான், அதுவரை போய் நான் பின்பற்றுவேன், ஆனாலும் முன்னே வீட்டில் இருக்கிறதுல அனுபவித்துக் கொண்டு வருவேன்.
Again, it was not just, you know, waving your hand and saying goodbye.
அது வெறுமனே போய் பை பை என்று சொல்வதல்ல.
No.
இல்லை.
He said, let me go and first convince my family members that I have to now go and serve the Lord.
அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நான் போய் என் குடும்பத்தை சமாதானம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு உத்தரவு வாங்கிக் கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன்.
You have to go and discuss this with your family. ஒரு மனிதன்
எப்பொழுது இயேசு கிறிஸ்து அழைத்த பின்பு என் அப்பா என்ன சொல்வார், அம்மா என்ன சொல்வார், சகோதரர் என்று சொல்வார் எண்ணிக்கொண்டிருந்தார்.
He says, you put your hand to the plow, verse 62, you look back, you are totally unfit for the kingdom of God.
அசன மரோசன் லேசன கலப்பியின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியில்லவன் இல்லை.
How radical your decision must be. You, once you decide, there is no question of turning back.
எவ்வளவு உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கிறது.
But the reason why many Christians never come to an overcoming life, they're called wishy-washy. They're neither here nor there. They don't know whether should I follow or should I not follow.
அநேகருக்கு ஜெயிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு இன்னும் உள்ளாக பிரவேசிக்கவில்லை. காரணம், அவர்கள் நீக்கு போக்கான முறையிலே இருக்கிறார்.
So in all these cases, you find Jesus never went after them.
இந்த எல்லா காரியத்திலேயும் இயேசு கிறிஸ்து அவர்களை பின்தொடர்ந்து செல்லவே இல்லை.
It's a very dangerous thing to say, Lord, let me think about it. Let me decide whether I should do it or not.
இது இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, என இது குறித்து நான் சிந்திக்கட்டும் என்று ஆலோசிக்கட்டும் என்று சொல்வது மிகவும்
அபாயகரமான. How great he is.
ஏனென்றால் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவோட வல்லமையுள்ளவர் என்பதை
நான் எலக்ஷன். One of the illustrations I use is this.
இந்த எடுத்துக்காட்டை அடிக்கடி சொல்லுவது, உதாரணத்தை சொல்லுவேன்.
Here is a poor beggar woman sitting by the roadside with a tin can with few cents inside it.
சாலையோரத்தில் ஒரு பிச்சைக்கார ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறார்.
With a tin can with few cents money inside.
ஒரு சிறிய கேன்ல ஒரு பாத்திரத்தில் சில காசுகளை மாத்திரம் வைத்திருக்கிறார்.
Waiting for people to drop a few cents inside.
அதில் யாராவது பிச்சை போடுவதற்கு சில காசுகளை பிச்சை போடுவதற்கு என்று காத்துக் கொண்டிருக்கிறார்.
அவரிடத்தில்
நிறைய பணம் இல்லை.
Maybe one or two dollars total.
ஒருவேளை ஒரு வெள்ளி இல்லை, ரெண்டு வெள்ளி இருந்திருக்கலாம்.
And here's a rich prince who comes along in a car.
ஒரு இளவரசர், வசதி படுத்த இளவரசர் காரில் வருகிறார்.
Stops the car.
காரை நிறுத்துகிறார்.
And tells her.
அவர்கிட்ட சொல்கிறார்,
I want to marry.
நான் உன்னை மனம் முடிக்க விரும்புகிறேன்.
But one condition.
ஆனால் ஒரு நிபந்தனை.
We have a joint bank account.
நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு வங்கி கணக்கை தொடங்க வேண்டும்.
I will put all that I have into that account.
என்னிடத்தில் இருக்க சகலத்தையும், அந்த எல்லா ஆஸ்தியும் அந்த வங்கி கணக்கில் எனக்கு கொடுங்க.
But you have to put what is in your tin can also into the bank account.
உன்னுடைய அந்த சிறிய பாத்திரத்தில் இருக்க எல்லா அந்த சில்லறையும் அந்த வங்கி கணக்கில் போட்டு விட வேண்டும்.
And she says, let me think about that.
அவள் சொல்கிறார், நான் இதை யோசித்து ஆலோசனை செய்யட்டும் என்று சொல்கிறார்.
Give me a few weeks to think about it.
சில வாரங்கள் எனக்கு தாருங்கள் என்று சொல்கிறார்.
Can you think of a more foolish woman than that?
நீங்கள் அந்த ஸ்திரீ எவ்வளவு மதியீனமானவள் என்பதை எண்ணி
பார்க்கிறீர்கள். That is the picture of thousands and thousands of so-called believers.
இப்படி தான், இதுதான் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
Absolutely true picture.
சரியான ஒரு எடுத்துக்காட்டு.
Oh, Jesus is asking for all that I have. You don't even have 10 cents as far as the kingdom of God is
concerned. Yesuvin kangalile neenga andha 10 cent adhai neenga kuduthaalum.
When I ask you for everything, you think I'm asking for such a lot?
And Yesu Kristu adhai ellam enakkile kudumbam endru solumbodhu adhu avarku
adhai. I'm giving you billions.
நான் உங்களுக்கு கோடிக்கணக்கான காரியத்தை கொடுக்க விரும்புகிறேன், பணத்தை கொடுக்க
விரும்புகிறேன். You want to pray about it, but you want to give a few cents to me.
ஆனால் இந்த சில்லறையை கொடுப்பதற்கு நீ ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்லுகிறேன் என்று
சொல்றேன். That is the reason why many Christians are very unsatisfying Christian life.
அதனாலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை
வாழ்ந்தார்கள். We grow up young, we have ambitions in our life to become something big, rich, so many things.
நாம் வளர்ந்த காலத்தில் இளமையிலிருந்து வளர்ந்த காலத்தில் நாம் அநேகர் சில லட்சியத்தோடு இருந்திருப்போம். நாம் மறக்காத
It's right, we encourage our children to have ambitions in life.
நம்முடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோம்.
They shouldn't be lazy with no ambition in life.
அவர்கள் சோம்பேறியாக குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ
வேண்டும். They don't want to study because they don't have any ambition in life.
நீ படிக்க வேண்டாம், ஏன்னா குறிக்கோள் இல்லாத நாளை படிக்க வேண்டாம்.
No, I say you must study hard.
நான் சொல்வேன் கடினமாக படிக்க வேண்டும்.
When I grew up as a young man,
நான் இளைஞனாக இருந்தபோது
I worked hard and I studied hard because I had an ambition.
கடினமாக வேலை செய்தேன், ஏனென்றால் எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது.
And I joined the Navy in India.
நான் இந்தியன் கப்பற்படையில் சேர்ந்தேன்.
Not just somehow to earn my living.
எனக்கு என்னுடைய வேலைக்காக என்னுடைய சம்பாதிச்சதுக்காக
எனக்கு
குறிக்கோள்.
My ambition was to go right to the top and become the most important officer in the Navy.
கப்பற்படையிலே மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தை பதவியை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் எனக்கு இருந்தது.
But one day Christ came into my life.
ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார்.
It was the same month
அதே மாதம்
in which I got my commission as an officer.
நான் என்னுடைய ஒரு அதிகாரியாக நான் பணிக்கு சேர்ந்த அதே மாதத்திலேயே இயேசு கிறிஸ்து
July 1959
60 ஆண்டுகளுக்கு முன்பு
I got a stripe on my shoulder and became an officer.
என்னுடைய இந்த சோத்தோல் பட்டில அந்த இரண்டு கோடுகள் கொடுப்பார்கள் அதிகாரியானால்.
Christ came to my life the same month.
இயேசு கிறிஸ்து அதே மாதத்திலே என்னை சந்தித்தார்.
The Lord was saying, now what is your ambition?
வாழ்க்கையின் லட்சியம்
என்னென்றால் I took my Isaac and I placed it on the altar and I said, Lord, you can have it.
நான் என்னுடைய ஈசாக்கு என்ற அந்த பணியை அந்த என்னுடைய ஈசாக்கு என்ற அந்த உயர்ந்த பணியை பலிபடுத்தில வைத்துவிட்டேன். ஆண்டவரே நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள்.
I have no more ambition to rise in my profession.
என்னுடைய வாழ்க்கையில வேற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை. ஆண்டவரே பணியில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை.
I'm not going to give up my job.
நான் வேலை விட்டுவிட போவதில்லை.
But I will let you decide how far I come.
நான்
நீங்கள் how high I go.
நீங்கள் அதை கொடுத்து முடிவெடுங்கள். எவ்வளவு தூரம் நான் செல்ல வேண்டும் என்று.
That's up to you. But from now I'm going to live for the kingdom of God.
இப்பொழுதிலிருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக மாத்திரமே நான் ஜீவிக்க
விரும்புகிறேன். I tell you this, Jesus will meet all of us and say, give up all that you have.
இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களிடத்தில் இருக்க சகலத்தையும் விட்டுவிடுங்கள்.
And at that time, I didn't have much money, but I had this terrific ambition.
அந்த நேரத்தில் எனக்கு அதிக பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் பெரிய குறிக்கோள் இருக்கும்.
That was my Isaac.
அது என்னுடைய ஈசா.
It was more precious to me than anything else.
அது மிகவும் வெளியேறப்பெற்றதாக இருக்கும். மற்ற எல்லாவற்றை காட்டி எனக்கு வெளியேறப்பெற்றதாக
இருக்கும். I had lived and worked and trained in the military academy for this.
நான் அந்த military academy-யிலே பயிற்சி கடவுள இதற்காக நான் பயிற்சி எடுத்து
கிடைக்கிறேன்.
மிக சிறப்பாக செய்தேன்.
என்னுடைய
வகுப்பில் அநேக நேரத்தில் முதலாவதாக
வந்தேன்.
நான் அந்த குறிக்கோளை நோக்கி முன்னேறி கொண்டு பொழுது ஆண்டவர் சொன்னார், அதை விட்டுவிடு.
And if I said, Lord, like that beggar woman, let me think about it.
ஆனால் நான் சொல்லவில்லை, ஆண்டவரே அந்த நான் பிச்சைக்கார பெண்ணை போல நான் ஆண்டவரே என்னை குறித்து நான் சிந்திக்கிறது என்று நான் சொல்லவில்லை.
He may have asked me once or twice more.
ஒருவேளை ஒன்று அல்லது இரண்டு முறை நம்மை கேட்கலாம்.
And he would have left.
என்பவரை விட்டுவிட்டு சென்று நம்மை விட்டுவிட்டு சென்று விடுவார்.
And I would not be here today.
அப்படி ஒரு சென்றிருந்தால் நாளைக்கு.
And my last 60 years would have had a different story.
என்னுடைய 60 ஆண்டு காலத்தை எனக்கு வெவ்வேறு விதமான பாதையில் நான் பார்த்திருக்கிறேன்.
இந்தியாவில் பீன் அ பிக் மேன் இன் இந்தியா.
நான் ஒரு இந்தியாவில் பெரிய மனிதாக வந்திருக்க
முடியும்.
ஒன்னாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் அதிகம் அநேக முறை நான்
தியானித்திருக்கிறேன்.
எப்பவுமே எனக்கு சவாலாக இருந்தது.
Luke chapter 1.
Look at one number.
The Lord told, an angel told the high priest Zechariah. An angel told the high priest Zechariah
அந்த தேவ தூதன் வந்து சகரியா இடத்துல சொல்லுகிறார்.
The high priest, Pradhanasari, told him, you're going to have a son.
நீ உனக்கு ஒரு குமாரனை கொடுவாய், உன் மனைவி.
And verse 15,
வசனம் பதினைந்து,
he will be great in the sight of the Lord.
அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான்.
That's the phrase that gripped me.
அந்த இந்த வார்த்தை தான் என் இந்த வார்த்தை நான் பிடிக்கப்பட்டேன்.
I hope it will grip you today.
நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை உங்களையும் இந்த வார்த்தை உங்களையும் பிடிக்கும்.
He will be great in the sight of the Lord.
கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருப்பான்.
Or if you're a sister, she will be great in the sight of the Lord.
நீங்க சகோதரியாக பட்சத்தில் நீங்க கர்த்தருக்கு முன்பாக பெரியவராக இருக்கிறீர்கள்.
Does that excite you?
அது கேட்பதற்கு மிகவும் ஒரு வாஞ்சி உள்ள காரியமா இருக்கிறதா?
It excites me.
அது என்னை,
I say, Lord, what is all the greatness in the world compared to this?
ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள சகல காரியத்தில காட்டிலும் இதை காட்டிலும் எந்த ஒரு காரியம் இந்த உலகத்திலே பரவசம்
இந்த
80-90 ஆண்டுகள் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு,
and we spend millions and millions and millions and millions of years in heaven,
நாம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இயேசுவரத்தில் இருக்க போகிறோம்.
Is it going to matter that you are a big man on this earth?
அப்போது இந்த உலகத்தில் பெரியவனாக இருப்பது ஒரு
காரியமா?
நிறைய பணம்
புகழ்ச்சியா
இருப்பது காரியமா?
Paul is going to marry that in the few years we lived on earth, you were great in the sight of the Lord.
அல்லது தேவனுக்கு முன்பாக இருக்கிற கொஞ்ச காலத்தில் தேவனுக்கு முன்பாக பெரியவனாக
இருப்பது. நீங்கள்
சரியான அந்த மதிப்பீட்டை நீங்கள் பெறும் பொழுதுதான்,
it's not just listening some message, oh, then I've learned the secret of an overcoming life.
செய்தியை பிரசங்கத்தில் கேட்பதால் மாத்திரமே நாம் இந்த ஜெயங்குள்ள வாழ்க்கை வாழ முடியும்.
You have to have an ambition. I want to be great only in the sight of the Lord.
உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக மாத்திரமே பெரியவனாக இருப்பேன் என்ற குறிக்கோள் இருக்கு.
Yeah, I have to work, earn my living.
அதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும்.
No, to earn our living on this earth, we have to work.
பூமியில் வாழ்வதற்கு பணம்
தேவைதான். Definitely. But that shouldn't be our main goal in life.
ஆனால் அது நம்மளுடைய குறிக்கோளை
மாற்றினோம். Paul earned his living by stitching tents and selling them.
பவுல் கூடார தொழிலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார்.
Those days, there was a great demand for tents.
அந்த காலத்தில் அந்த கூடாரம் செய்வது கூடாரத்துக்கு நிறைய தேவை இருந்தது.
Wherever he went, he could stitch tents and earn his living.
அதனாலே அவர் செல்லுகிற இடத்துல எல்லாம் அந்த கூடாரத்தை வைக்க முடியும்.
But if you want to ask him, Paul, what are you?
நீங்கள் பவுலை கேட்டால், ஏன் பவுல் இந்த
வாட் ஆர் யூ,
நீங்கள் என்னமா இருக்கிறீங்க? பவுல் சொல்லி கேட்டால் என்ன தொழில்
செய்கிறீங்க?
பவுல் சொல்லியிருப்பார், அப்போஸ்தலனா இருக்கிறோம்.
ஐ திங்க் யூ ஆர் எ டென்ட் மேக்கர்.
நான் நினைத்தேன் அது கூடார தொழில் செய்கிறீர்கள் என்று.
தட்ஸ் ஓன்லி டு எர்ன் மை லிவிங்.
அது என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக மாத்திரமே.
ஐ அம் எ சர்வன்ட் ஆஃப் தி லார்ட்.
நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
வாட் அபௌட் யூ?
உங்களை குறித்து என்ன?
ஹூ ஆர் யூ?
நீங்கள் யார்?
ஐ அம் எ டீச்சர்.
நான் ஆசிரியராக
இருக்கிறேன்.
நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன்.
டாக்டர்.
நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன்.
தட் இஸ் த மெயின் திங் ஃபார் யூ.
அதுதான் உங்களுக்கு பெரிய பிரதானமாக இருக்கிறது.
இப்போ போ
பவுலுக்கு
இஸ் பர்த்லி ஜாப் இஸ் ஓன்லி அ மீன்ஸ் ஆஃப் அர்னிங் ஹிஸ் லிவிங்.
பவுலை பொறுத்தவரை இந்த பூமிக்குரிய வேலை பணி என்பது அவனுடைய வயிற்று பிழப்புக்கான பூமியில் வாழ்வதற்காக மாத்திரமே
இஸ் இஸ் சர்வன்ட் ஆஃப் தி
லார்ட். பிரதான காரியம் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாக இருக்கிறது.
ஹவ் யூ ஏர்ன் யுவர் லிவிங் is going to have zero importance in eternity.
நீங்கள் என்ன சம்பாதித்தாலும் அது பரலோகத்திலே அதற்கு பூஜ்யம் மதிப்பு.
Whether you earn your living as a town sweeper or a top surgeon,
நீங்கள் இந்த நகராட்சி சுத்தம் செய்கிற அந்த பணியை செய்தாலும் அல்லது இந்த நாட்டின் மிகப்பெரிய ஊழியர் வேலையை செய்கிற பணியில் இருந்தாலும்,
you earn your living and took care of your family one way or the other.
நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடப்பிப்பதற்கு இதை நீங்கள் இந்த ஏதாவது வழியிலே
நீங்கள்
எந்த சமயத்தை எப்படி எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று எந்த ஒரு பரலோகத்தை ஒரு
பொருட்டையும்
இந்த பூமியிலே உங்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கலாம். ஆனால் எதுவுமே பரலோகத்தில்
செல்லாது.
பரலோகத்தில் எது காரியம் என்றால் நீங்கள் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்தீர்களா?
I used to think when I was a young man, When I was converted 60 years ago, I did not know how long I'll live.
60 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மனம் திரும்பின பொழுது,
But I said, Lord, however long I live,
ஆண்டவரே எவ்வளவு நாட்கள் அந்த பூமியில வாழப் போறேன்னு தெரியாது,
When I come to the end of my life,
என்னுடைய வாழ்க்கை முடிவிலே வரும் பொழுது,
I look back over my life,
ஆண்டவரே என் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பேன்,
I don't want to have any regret about what I lived for.
நான் இந்த உலக பூமியிலே செய்த இந்த ஜீவிதத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு துக்கமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே.
As to what I lived for.
நான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு
what was my aim in living?
என்னுடைய குறிக்கோள் என்ன?
Did I live for God or did I live for myself?
நான் தேவனுக்காக ஜீவித்தேனா வாழ்க்கை வாழ்ந்தேனா அல்லது எனக்காக வாழ்ந்தேனா?
I want to tell all of you, you will feel exactly the same when you come to the end of your life.
உங்களை எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் எல்லாரும் இந்த காரியத்தில் துக்கப்படுவீர்கள்.
All your accomplishments and medals and earnings will count for nothing on the day you die.
உங்களுடைய எல்லா விதமான வெற்றிகளும் அதுக்கான பழக்கங்களும் நீங்கள் சம்பாதித்த எல்லாம் அனைத்தும் பூஜ்யமாகிவிடும். அதே வாழ்க்கை
The only thing that will matter on the day you die is whether you live for God or not.
ஒரே ஒரு காரியம்தான் உங்கள் அதை நிலைத்து நிற்கும், நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தீர்களா இல்லையா, அது மாத்திரமே காரியம்.
And how well you educated your children is not going to be important.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு கல்வியை கொடுத்தீர்கள் அது முக்கியம் அல்ல.
Did you teach your children to live for God? That will be important.
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர்களா, அது மாத்திரமே இருக்கும்.
How foolish Christians are when they have the same values as everybody in the world.
இந்த கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மற்றவர்களை பார்க்கலுமே அந்த அந்த மதிப்பை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Make your all your earthly things secondary to your goal to live for God.
உங்களுடைய உலக பிரகாரமான சகலவிதமான நோக்கங்களையும் லட்சியங்களையும் இரண்டாவதாக வையுங்கள்.
That is the first principle of living an overcoming life.
ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது படி அதுதான்.
Because God will not allow anybody else to sit on the throne of your heart.
ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்து வேற யாரையும் ஜெயங்குடர் அந்த சிங்காசனத்தை அமர வைப்பதில்லை.
In the throne of your heart.
உங்களுடைய இருதய தன்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே.
He wants to occupy that alone.
அவர் நம்மளுடைய இருதயத்தின் சிங்காசனத்தை அவர் மாத்திரமே அலங்கரிக்க விரும்புகிறார்.
If you give a little bit place in that throne to somebody else also.
அந்த இருதயத்தின் சிங்காசனத்தில் வேற யாருக்காவது சிறிது இடம் கொடுத்திருந்தார்.
Maybe your job sitting with Jesus on the throne.
உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வேலைக்கு அந்த இடத்திலே அந்த சிங்காசனத்தை இடம் கொடுத்திருந்தார்.
Jesus will say, okay, I won't sit with anybody else. You keep that on the throne. I'm okay there.
Yes, சொல்லுவார், அந்த சிங்காசனத்தில் மற்ற யாருடன் நான் சேர்ந்து நடர மாட்டேன், நீ அதே வைத்துக் கொள்.
I really believe that Jesus Christ is not on the throne of many believers' hearts.
நான் இதை விசுவாசிக்கிறேன், இயேசு அநேகருடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை.
He is like a servant who is there to serve and to answer our prayers and take us to heaven when we die.
அநேகருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரரை மாத்திரமே இருக்க நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவராய்.
He will not take that place.
அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார்.
He wants to be Lord of everything or Lord of nothing.
அவர் சகலத்துக்கும் கர்த்தத்துவமாக மாத்திரமே இருக்க விரும்புகிறார் அல்லது ஒன்றும் இல்லாததுக்கும்
கர்த்தத்துவம்.
மனைவி முழுவதுமாக கணவனுக்கு வேண்டும். சிறிது
நீங்க
மனம் முடிக்கிறீர்கள், மனைவி சொல்லுகிறார் ஒரு மாதம் மாத்திரம் வேறொரு மனை ஒரு ஒருவருடன் நான் வாழ்கிறேன் என்று.
How many of you husbands say, oh, one month, that's okay. 11 months you stay with me, it's fine.
கணவராக இருக்க நீங்கள் எத்தனை பேருக்கு ஒத்துக்கொள்வது ஒரு மாதம் தானே பரவாயில்ல எனக்கு வாங்க.
She said, no.
நீங்க சொல்லி
இல்லை. Everything she said, okay, one day in a year, will you let me live with another man?
ஒரு நாள் ஒரு மாதம் இல்லை ஒரு நாள் வேற ஒரு மனிதனோடு வாழ்ந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால் நீங்க
ஒத்துக்கொள்வீர்களா? What will your husband say?
நீங்க ஒரு நாள் வேற இடத்துல வாழ்ந்து விட்டு மீதி 360 நாள் உங்களோடு இருக்காது.
We don't realize that Jesus wants us completely.
நாம் இயேசு கிறிஸ்து நம்மை முழுவதுமாக கேட்கிறாய் என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்வதே இல்லை.
There's a jealousy that is bad and a jealousy that is good.
அதிலே பொறாமை என்பது இரண்டு வகை, ஒன்று நல்ல விதமான பொறாமை, மற்றொன்று தீவிரமான பொறாமை.
If you're jealous that somebody else is doing better than you, that's a very bad jealousy.
உங்களை காட்டிலும் மற்றவர்கள் நன்றாக சிறப்பாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது
earning more than you, that's a bad jealousy.
உங்களை காட்டிலும் அறிவு அதிகமாக பண சம்பாதிக்க பார்க்கும்போது அது
தீமையான
மற்றும் உங்களை காட்டிலும் நல்ல வீடை வைத்திருக்க அதை பார்த்த பொறாமையா அது போன்ற பரியனமான
பொறாமை. வேதத்திலிருந்து
இரண்டு காரியங்களை காட்டி நல்ல பொறாமையை குறித்து.
Where a husband is jealous that my wife belongs to me only 365 days of the year.
ஒரு கணவர் தன் மனைவி எனக்கு மாத்திரமே சொந்தம் என்று மிகுந்த ஒரு அதீத ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார்.
And in 2020, 366 days.
2020-லும் 365 நாட்கள்.
Because it's a leap year.
ஏனென்றால் இது லீப் வருடம்.
So, the Lord wants us every single day.
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு மனமாளராக இருக்க.
Only for Him.
அவருக்காக மாத்திரம்.
See James 4:4.
James 4:5.
God jealously desires the spirit which he has made to dwell in us.
நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியராக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது.
The word in English, it's not so clear in Tamil, the word in English is jealousy.
ஆங்கிலத்திலே பொறாமை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஜெலசி என்ற வார்த்தை.
What is he jealously desiring?
அவர் நம்மிடத்திலே என்ன விதமான ஒரு வைராக்கிய வாஞ்சியாக
இருக்கிறார். The spirit he has put within us.
அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார்.
Not அவருடைய ஆவி, the spirit. A man is spirit, soul and body.
ஒரு மனிதன் சரீரமாகவும் ஆவி ஆத்தும சரீரமாக இருக்கிறார்.
So that spirit which God has created in us is meant for him.
நமக்குள்ளே அவர் உருவாக்கி இருக்கிற அந்த ஆவி அவருக்கு
ஏற்றமாக 5:23.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா
சரீரம் மனிதன்
ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுமா இருக்கிறார்.
ஸ்பிரிட் இஸ் மோஸ்ட்
இம்பார்ட்டன்ட். ஆவியானது மிகவும் முக்கியமானது.
That spirit,
அந்த ஆவி,
God created, we read in James 4, for himself.
நமக்குள்ளே அவர் சிருஷ்டித்த அந்த ஆவியானது அவருக்கென்று சிருஷ்டித்தார்.
He jealously desires that spirit for himself.
அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அவருக்கென்று வைராக்கிய வாஞ்சியா இருக்கு.
Another word for spirit is heart.
அந்த ஆவிக்கு இன்னொரு வார்த்தை நம்முடைய இருதயம்.
God wants a heart for himself.
நம்முடைய இருதயம் முழுவதுமாக அவருக்கு தேவைப்படுகிறது.
He doesn't want anybody else to be in our heart.
நம்முடைய இருதயத்தில் வேறு யாருக்கும் இடம் இல்லை.
Not your parents.
நம்முடைய பெற்றோர்கள் இல்லை.
Not your relatives.
நம்முடைய சொந்தக்காரர்கள் இல்லை.
Do you know how many believers I have met who want to please their parents more than they want to please God?
தன்னுடைய உறவுக்காரர்களையும் தன்னுடைய பெற்றோர்களையும் பிரியப்படுத்துவதற்கென்று வாஞ்சிக்கிற எத்தனையோ.
They want to please their mother or father more than they want to please God.
தன்னுடைய அப்பாவை அம்மாவையும் தேவனை காட்டிலும் தன்னுடைய அப்பா அம்மாவை பிரியப்படுத்துகிற அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கேன்.
I find this in India so much.
இந்தியாவில் இதன் அநேக காரியங்களை பார்த்திருக்கேன்.
People get married and they are still attached to their parents more than they are attached to their husband or wife.
அவர்கள் திருமணம் முடித்தும் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அவர்கள் அதிக பிரியமாக.
The parents are also so possessive. This is my daughter, this is my son, they must be attached to me.
பெற்றோர்களும் இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று அவருடைய மேல் ஒரு பட்டுதலா இருக்கிறார்.
If you want your children to be attached to you, don't let them get married. Just stay with them. Let them be single all their lives.
உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலேயே அன்பா இருக்க வேண்டும், உங்களே சார்ந்து இருக்க வேண்டும் விரும்பினா அவருக்கு திருமணம் செய்ய அனுமதிக்காதீர்கள்.
The Bible says so clearly, a man must leave his father and mother and cleave to his wife. That's written in the Bible.
வேதாகமம் சொல்லுகிறது ஒருவன் திருமணம் முடித்த பிறகு தன் மனைவியோட ஒரே சரீரமாக இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
No, a man must leave his father and mother.
ஒரு மனிதன் தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு விட்டு
சார் கிளீன் டு ஹிஸ் வைஃப்.
தன் மனைவியை சார்ந்து இருக்க வேண்டும்.
Psalm 45:10
சங்கீதம் 44:10
A woman must forget her father's house.
மனைவியால் தன் வீட்டை மறந்துவிட வேண்டும்.
Who obeys these scriptures?
இதை யார் கைப்பற்றுகிறார்?
In India, almost nobody.
இந்தியாவில்
so many unhappy marriages and so many broken
marriages. Because
they are attached to their parents more than to each other.
Oh,
daddy and mommy took care of me from childhood, so I must be with them.
The Lord
says you got to leave them if you get
married. They don't do
it. They think they know more than God. Number one reason for unhappy broken marriages around the world, in India particularly, parents who have broken up their marriages. Now, God doesn't want a marriage like that with us. I must have your spirit. It says, I am jealous for you with a godly jealousy.
Naan ungalukkaga deva vairagyam
11:2.
Naan ungalukkaga deva vairagyam kondirukiren endru solugiraar.
Let's read that verse for that. 2 Corinthians 11:2.
Naan ungalai karpulla kanniyaga kristu ennum ore purushanukku oppu kodukka neenathapadiyaal உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன்.
Godly jealousy.
இது தேவ வைராக்கியம்.
It's a good jealousy.
அது நல்ல வைராக்கியம்.
God is jealous for our spirit.
நம்முடைய ஆவிக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்க.
A husband must be jealous that his wife must belong only to him.
ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு மாத்திரமே சொந்தமா இருக்க வேண்டும் வைராக்கியம்.
She must not belong to her parents.
அவள் தன்னை பெற்றோரை சார்ந்திருக்க கூடாது என்று வைராக்கியம்.
She must not belong to another man.
மற்றவரை சார்ந்திருக்க கூடாது.
Only for me.
எனக்காக மாத்திரமே.
A woman who does not want that must not get married.
ஒரு ஸ்திரீயாருக்கு இந்த நிபந்தனை இல்லை என்றால் வேண்டாம் என்றால் திருமணம் முடிக்கக்கூடாது.
A lot of people don't obey God. That's the reason they have unhappy marriages.
அதனாலதான் அவருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமான திருமண வாழ்க்கை.
That's the reason many people don't have a good marriage to Jesus Christ also.
அதே காரணம் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவத்திலும் நல்ல ஒரு வாழ்க்கையே இல்லை.
See what Jesus said, Luke 14:26.
Luke 14:26.
He says, if you want to come to me, that means if you want to get married to me, it's like if a man tells a girl, if you want to marry me, here's the condition.
இது எதற்கு ஒப்பாருந்தா ஒருவன் ஒரு ஸ்திரியை பார்த்து என்னை மனமளிக்க விரும்பினால் இதுதான் நிபந்தனை.
You want to marry me, that man says to the girl,
நீ என்னை மனமளிக்க விரும்புகிறாயா?
Leave your father. Leave your mother. Leave your brother. Leave your sister. Leave everything. Otherwise I can't marry you. That's what Jesus says here. You want to marry me? Leave your father. Leave your mother. Wife, children, brothers, sisters. And even your own life. That is a jealousy Jesus has to possess our spirit 100%.
இந்த மாதிரியான ஒரு வைராக்கியத்தை இந்த மாதிரி வைராக்கியம் கொண்டிருக்கிற நம்முடைய ஆவியை தான் இயேசு கிறிஸ்து பற்றிக்கொள்ள விரும்புகிறார்.
And what will happen?
அப்போ என்ன நடக்கும்?
You will be a much better person.
அப்பொழுது நீங்கள் மிக சிறந்த ஒரு
You will love your wife more this way than if you love your wife more than you love
இதை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் மிகவும் நல்ல ஒரு கணவனாக
இருப்பீர்கள்.
நேசத்தை காட்டிலும் அதிகமாக என் மனைவியை நேசித்தால் நான் நல்ல ஒரு கணவனாக
இருப்பேன்.
நான் என்னுடைய மனைவியை நேசித்ததை காட்டிலும் என்னுடைய பெற்றோர்களை அதிகமாக நேசித்தால் நல்ல ஒரு கணவன்.
சோ this is the jealousy Jesus has.
இந்த ஒரு வைராக்கியம் தான் இயேசு கிறிஸ்து.
I want you exclusively for myself.
எனக்காக பிரத்யேகமாக வாஞ்சிக்கிற அந்த ஆவியை மாத்திரமே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்.
This is the main reason why many people never come to an overcoming life.
இந்த ஒரே காரணத்தால தான் अनेक ஜெயிக்கிற வாழ்க்கை வர.
See in Revelation chapter 2.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம்.
The Lord is speaking to the leader of the church in Ephesus.
எபேசு சபையின் தூதருக்கு ஆண்டவர் பேசுகிறார்.
He says, I know all your deeds, verse 2.
அவர் சொல்றார், உன் கிரியைகளை பிரயாசம் செய்யாம அறிந்திருக்க.
I know your toil, your perseverance.
நீ பொறுமையும் பொல்லாததும் சகிக்க கூடாத இருக்கிறார்.
Look at the number of good things in verse 2 and 3.
இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் எவ்வளவு நல்ல காரியங்களை.
I know your deeds.
உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்க.
Your toil.
உன்னுடைய
verse 2.
பொறுமையாக இருக்கிறேன். இதில் எட்டு நல்ல காரியங்கள் குணாதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
He saying you're a wonderful wife.
நீ மிகவும் அருமையான மனைவி.
You work hard in the kitchen.
சமையலில் கடினப்பட்டு வேலை செய்கிறாய்.
You make great take care of the children well.
குழந்தைகளை நல்லா பார்த்துக் கொள்கிறாய்.
You work hard day and night.
காலையிலும் பகலிலும்
நிரந்தரம். But only one thing.
ஆனால் ஒரே ஒரு காரியம்.
You love another man.
மற்றவரை நேசிக்கிறாய்.
What type of wife is that?
என்ன மாதிரியான மனைவி?
Children, cooks good food. Why was that?
Yeah.
When they first got married to Christ, Jesus was everything to that person.
ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் இயேசு தான் சகலமும் இருந்தார்.
As time went on,
and காலம் செல்ல செல்ல,
he was poor when he started, so it was easy to love Jesus.
அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிப்பாய் இல்லை.
No, he was poor when he started the Christian life.
நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்தில் நாம் ஏழ்மையாக இருந்தோம்.
And then it was easy to love Jesus.
அப்புறம் நமக்கு இயேசு கிறிஸ்துவை
after some time this man became rich.
கொஞ்ச நாட்களில் பணக்காரனாகிவிட்டான்.
Then something else began to take over his mind.
சில காரியம் அவனை சிந்தையை திருப்பி திசை திருப்பியது.
He began to think more about his money than about Christ.
இயேசு கிறிஸ்துவை சிந்திப்பதை காட்டிலும் வேற ஒரு காரியத்தை நோக்கமாயிருந்தான்.
He used to go to church every Sunday, he said, the Lord said.
Sunday Sunday ஞாயிற்றுக்கிழமை சபைக்கெல்லாம்
reading your Bible every day.
அனுதினமும் வேலைக்கு வாசிக்கிறார்.
Committing adultery or committing any sins.
விபச்சாரம் அப்படின்ற பாவங்களை செய்வதில்லை.
You don't love me like you did in the beginning.
ஆனால் ஆதியிலே நீ நேசித்த போல நேசம் இல்லை.
Other things have taken your time.
உன்னுடைய மற்ற காரியம் உன்னுடைய
நேரத்தை. Mind doesn't have much time for me now.
உன்னுடைய சிந்தையில எனக்கு அதிக நேரம் எனக்கு ஒதுக்கவில்லை.
Has that happened to you, to any of you sitting here?
உங்களுக்கு இதே நேரம் இருக்கிறதா இந்த காரியம்?
You can sit through this whole conference of living an overcoming life. You will not overcome.
இந்த கருத்தரங்கின் மூன்று நாட்கள் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் அதை ஜெயிக்க.
It's not a technique.
அது ஒரு நுட்ப தொழில்நுட்பம் இல்ல.
Very simply, you have to love Jesus more than everything and everyone else.
ஒரு மிக எளிய அன்புடன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிநேகித்தால்.
You can have all these good qualities.
எல்லா நற்பண்புகளும்
இருக்கிறது.
வசனம் ரெண்டு மூணு
leads.
நல்ல கிரியை.
பொறுமை. Perseverance.
பொறுமை.
Not tolerating evil men.
பொல்லாதவர்களை சகிக்க கூடாது.
Verse 3, perseverance, enduring for Jesus' name's sake.
இயேசு நாமத்தினால் இந்த சகல
not grown weary.
அதனால் இடைப்படிய
all useless because you left your love for him.
ஆனால் சகலமும் அவரை நேசிக்காத பட்சத்தில் எல்லாம் வீண்.
And is this a very big sin that you don't love Jesus like you did at first?
இயேசு கிறிஸ்துவை ஆதியிலே நீங்கள் சிநேகிக்காதது போல இப்பொழுது நீங்கள்
சிநேகிக்கிறார்.
அசன மைந்தில சொல்கிறார், இந்த நிலைமையிலிருந்து
விலகா என்பது
அது வானத்திலிருந்து கீழே விழுகிற ஒரு பெரிய
ஏதோ
படியில தடுக்கி விழுவதை போல
இல்லை,
பெரிய உயர்ந்த மாடியிலிருந்து கீழே விழுவதை போல எங்கே
விழுந்தார்,
எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய், உங்க ஆதியில
எங்கே
காரியங்கள் எல்லாம் இருக்கு.
Oh, you're reading the Bible, going to church, all the religious things you're doing, but you don't love me like you did in the first.
சபைக்கு செல்கிறாய், வேதம் படிக்கிறாய், மத காரியமான சகல காரியங்களையும் செய்கிறாய்.
Dear brothers and sisters, ask yourself today.
எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Think back to the day when you first gave your life to Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலாவது உங்களை அர்ப்பணித்த அந்த நாளை நினைத்து
பாருங்கள். He was everything to you.
அவரே சகலமும், உங்களுக்கு சகலமும் அவரே இருந்தார்.
You didn't have much money in the world those days.
அந்த நாட்களில் உங்களுக்கு அதிக பணம் இல்லை.
Today you're rich, those days you were poor.
இந்த நாட்களில் நீங்கள் பணக்காரர், அந்த நாட்களில் ஏழையா இருந்தீர்கள்.
And you love the Lord.
ஆண்டவரே,
it does not matter if your friends persecute you, your relatives persecute you, it didn't make a difference to you.
அது உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களை கைவிட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை.
But now you know, become rich in so many things in the world.
இப்பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மிக 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 ஆசையுடன் மாறிவிட்டீர்கள்.
And that simple devotion to Christ you had then is gone.
இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த எளிய மிக உன்னதமான அன்பு உங்களுக்கு
இல்லாமல் you have so much Bible knowledge.
இன்றைக்கு வேதாகமத்தில் அதிக அறிவு இருக்கிறது.
And talk about the new covenant.
புதிய உடன்படிக்கைக்குரிய காரியம்
பார்த்தோம். So your sin.
பெருமைப்பாடு ரோமன் கத்தோலிக்க இருந்த அன்னை தெரசா உங்களை அனைவரை காட்டிலும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை நேசித்தார்.
Even though her doctrines were wrong,
அவருடைய வேதத்திலே அவருடைய வேத பாடம் வேற மாதிரி, பிரசங்க போதனை வேற மாதிரி இருந்தாலும்,
you think the Lord is going to give us a doctrinal test when we stand before him?
ஞானசனத்திலே முன்பாக நிற்கும் பொழுது உங்களை வேதாகமத்திலிருந்து அவர் கேள்வி கேட்பாரா?
30 questions, pick what is right and wrong.
30 கேள்வி, எது சரி எது தப்பு என்று நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று.
You get more right answers than Mother Teresa.
அன்னை தெரசாவை காட்டிலும் நீங்கள் அதிக மதிப்பெண்ணை பெறுவீர்கள்.
The question is who will love Jesus more, that's the important thing.
ஆனால் கேள்வி என்னவென்றால், அனைவரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக
நேசிப்பீர்களா? I tell you this, my brothers and sisters, what matters in the final days will not be all your doctrinal knowledge, it will be how much you love Jesus Christ.
கடைசி நாட்களிலே எவ்வளவா நீங்கள் வேதத்தை அறிந்தீர்கள் என்பது பொருட்டு இல்லை, எவ்வளவா இயேசு கிறிஸ்துவை நேசித்தீர்கள் என்பதுதான் பொருட்டு.
I believe in the right doctrine.
நான் சரியான வேதத்தை நான்
I have left many churches because of wrong doctrine.
நான் அநேக அநேக சபையில நான் நேசிக்கிறேன், அவர்களுக்கு தவறான பிரசங்கம்
நான்
அவர்களை விட்டுவிட்டேன்.
So doctrine is important for me.
நமக்கு வேதாகமம் போதனை சரியாக இருக்கிறது.
Not more important than love for Jesus Christ.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் இந்த போதை நமக்கு பெரிதாக இருக்கும்.
I want to compete with Mother Teresa to love Jesus Christ more.
நான் அன்னை தெரசாவோட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற காரியத்திலே,
not in doctrine but in love for Christ.
அவருடைய போதனையும் இல்ல,
deny myself and sacrifice myself to love Jesus Christ.
எனவே நானே வெறுத்து தியாகம் செய்து இயேசு கிறிஸ்து நேசிக்கிற காரியத்திலே அவருடன்
நடக்கிறது. That is the overcoming life.
அதுதான் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை.
And I pray we'll be gripped with that first of all.
நான் அதிலே நாம் பிடிக்கப்படுவோம் என்று நான்
ஜெபிக்கிறேன். We can't begin here.
இது இந்த லைஃப்ல நாம்
ஆரம்பிக்க no progress.
நாம் முன்னேற்றம் இருக்காது.
Let me show you the last words. Turn with me to Matthew's Gospel.
Matthew
22. It says in verse 34, the Pharisees heard how Jesus had very cleverly silenced the Sadducees. He said, okay, we've got to tackle this Jesus Christ.
இப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் மடக்க வேண்டும்.
So they sat and selected their cleverest lawyer.
அவர்கள் பிசாசானவன் அவருக்குள்ளே இருக்க மிக
the Pharisees.
பரிசேயர் அவர்கள்
sat together and selected their best lawyer.
அவர் அவர்களுக்குள்ளே அவர்கள் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி அவர்களுக்குள்ளே மிகவும் அறிவு மிகுந்த ஒரு நியாயஸ்திரி உடனே அந்த நியாயஸ்திரி இயேசு இடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி
and the question was what is the great commandment in the law
on kete kelvi podagre nyaya pramanathile endha karpanai pradhanamanadhu endru
kettaar the Pharisees it was the sabbath
parisayargalukku adhu oru
why not and they taught that to the Jews sabbath is the most important thing
adhaan avargal yudargalukkum solli kodutaar
saturday you must go to synagogue
sanikkalamai neengal aalayathukku
what you do the rest of the week is not important
vaarathu matta naal enna seyala adhu
like the Christians
Indeed, the story of
Sunday you must go to church.
And in the night, you can go to church.
How you live the rest of the week is not so important, but Sunday you must be
there. The rest of the week is not so important, but Sunday you must be there.
That's the question the pastor has asked. Where were you on Sunday?
That's the question the pastor has asked. Sir, where were you on Sunday?
Have you ever heard a pastor ask, how did you live the rest of the week?
ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எங்களுடைய சபையில முக்கியமான நாள் திங்கட்கிழமை
செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை
மற்ற இன்னும் வேற விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலை எங்களுக்கு முக்கியமான நாள் அல்ல
How you live the rest of the week determines how important this, how good the Sunday morning is.
வாரத்தின் மற்ற நாட்களிலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ பொறுத்தே ஞாயிற்றுக்கிழமை காலை வாழ்க்கையும் இருக்கும்.
In other words, we emphasize the life, the whole week, rather than just how well you sing or how much money you give on Sunday morning.
நாம் இந்த வாரத்தின் மற்ற நாட்களிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் ஞாயிற்றுக்கிழமை காலை வாழ்க்கை.
So, just like the Sabbath was important thing for Pharisees, the Sunday meeting is the most important thing for many Christians today.
பரிசேயர்களுக்கு எப்படி ஓய்வு நாள் மிக முக்கியமானது என்றது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமானது.
So, a clever lawyer comes and asks the question.
இந்த அறிவு மிகுந்த
the Lord gives an answer.
இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார்.
Here is the most important commandment.
இதுதான் கர்த்தரின் பிரதானமானது.
You must love the Lord, your God, with all your heart, and all your soul, and all your mind, and with everything.
நீ உன் தேவராய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு
கூறுவாயாகள்
அப்பொழுது இந்த இரண்டையும் செய்யும் பொழுது தேவனுடைய முழு கற்பனையும்
கைகொள்ளும் He said in verse 40, depends on just these two
commandments. In one word, love.
Love for Jesus with all your heart.
Jesus Christ in the middle of the love.
And all your soul, verse 37.
Jesus in the middle of the love.
And all your mind.
And
we can add to that, all your money and all your time.
உங்களுடைய எல்லா பணத்திலும் எல்லா நேரத்திலும்
and treat your neighbor like you treat yourself
உங்களுடைய பிறர் உங்களுடைய சகோதரனிடத்திலே நீங்கள் முன்னே அன்பு கூறுவது போல
சகோதரத்தில்
மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்கள் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள்
மற்றவர்களை
திட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா
and don't shout at others
மற்றவர்களை நீங்கள் சத்தம் போடாதீர்கள்
suppose you made a small mistake you like somebody jumping on you saying you made a mistake
ஒருவேளை நீங்கள் சிறு தவறு செய்துவிட்டீர்கள் யாராவது அதுக்காக உங்களை திட்டுவதை நீங்கள் விரும்புவீர்களா
don't jump on other people just because they made a small mistake
இந்த காரணத்துக்காக நீங்கள் மற்றவர்கள் மீது
treat other people the way you want to be treated
உங்களை நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும் விரும்புகிறீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களை நடத்துங்கள்
you know in india in many homes they have servants who work for them
இந்தியாவிலே அநேக வீடுகளிலே வேலைக்காரர்கள் இருப்பார்கள்
we also have
நாம
in fact it's a good thing because otherwise if you don't give them a job they will start
நாம இருக்கிறோம் அதனால தான் நமக்கு வேலை இருக்கு
if you don't give them a job they will start these poor people.
அந்த வேற நமக்கு வேலைக்காரர்களுக்கு போய் தான் இல்லன்ற அவருக்கு பட்டினியா இருப்பாரு.
So, but what the Lord told me was, the way you treat that servant is the way I'm going to treat you.
நீ உன்னுடைய வேலைக்காரரை எப்படி நடத்துகிறாயோ அதே போல நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்றேன்.
If you're kind to them, I'll be kind to you.
நீ அவரிடத்தில் அன்பா இருந்தா நான் உனக்கு அன்பா
இருப்பேன். If you are good to them, I'll be good to you.
அவரிடத்தில் நல்லவரா இருந்தா நான் உனக்கு நல்லவனா இருப்பேன்.
You don't just give them a salary, but give them a bonus once in a while. I'll give you a bonus once in a while.
அவருக்கு சம்பளம் மாத்திரம் அல்ல, நீங்க ஊக்கத்தொகையும் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேன்.
Many Christians say, I pay my servants properly.
அநேகர் சொல்லுவார், என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நான் சரியான முதலே சம்பளம் கொடுப்பேன்.
But aren't you happy when your company gives you a bonus?
நீங்க உங்களுடைய முதலாளி உங்களுக்கு போனஸ் தரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களா?
Which you did not expect.
நீங்க எதிர்பார்க்காத ஒரு போனஸ் தரும் பொழுது.
Have you ever thought of making your servants a little happy like that?
உங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரரையே நீங்க சந்தோஷப்படுத்த நினைத்து பார்க்கலாம்.
Righteous like the Pharisees, exactly 100%.
பரிசேயருடைய நீதியை போலவே சரியாக 100%.
Glory that you don't cheat.
நீங்கள் உங்களுக்குள்ளே மெச்சு கொள்கிறீர்கள், நான் யாரையும் ஏமாற்றவில்லை என்று.
That's the law.
அது நியாயப்பிரமாணம்.
Grace is very different.
ஆனால் கிருபை முற்றிலும் வேறுபட்டது.
In grace, God gives me so many bonuses. Not once in a while, but many times.
அன் இந்த கிருபையினாலே தேவன் எனக்கு அநேக முறை ஊக்கத்தொகை
கொடுத்தார்.
உங்களுக்கு அதை செய்திருக்கிறாரா?
I want to ask you, do you treat other people the way God treats you?
தேவன் உங்களை நடத்துவது போலவே நீங்கள் மற்றவரை நடத்துகிறீர்களா?
That's where we are wisest.
அந்த இடத்துல நாம் மிகவும் கருமையாக இருக்கிறோம், கச்சிதமாக இருக்கிறோம்.
Strict with others. We don't cheat them, but we are very exact.
நாம் அவர்களிடத்துல ரொம்ப கண்டிப்பாக இல்லை, ஆனால் ரொம்ப கண்டிப்பாகவும் சரியாக மாத்திரம் இருக்கிறோம்.
God is not like that.
தேவன் அப்படி இல்லை.
Treat others as God has treated you.
தேவன் உங்களை நடத்துவதற்கு போல நீங்கள் மற்ற
all the commandments are based on love.
எல்லா கற்பனைகளும் அன்பை பிரகாரமாக.
God is jealous that our spirit will have nothing but love there.
இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வைராக்கிய வாஞ்சையில் அந்த ஆவியின்
primarily love for God completely.
இயேசு கிறிஸ்துவை கொண்ட அந்த அன்பு மாத்திரமே.
And then from there, love for others.
அது இருந்துதான் மற்றவர்களுக்கு உண்டான அன்பும் இருக்கிறது.
That is the mark of being filled with the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு அடையாளம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Dear brothers and sisters,
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
don't let the devil take this message away from your heart.
சாத்தானோ இந்த செய்தியை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்துப்படாத படிக்கு.
Today or tomorrow or any day.
இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அது எந்த நாளாக இருந்தாலும் சரி.
The devil knows it will change your life.
இந்த காரியம் உங்களை வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சாத்தானுக்கு தெரியும்.
He knows it will make you joyful for all eternity.
அவனுக்கு தெரியும் இது உங்களை நித்தியத்துக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று.
Make a fool of the devil.
அவனை பிசாசனை முட்டாளாக்குவோம்.
Say, I'm going to follow what the Lord has shown me.
நான் எனக்கு காண்பித்த தேவன் காண்பித்த வழியை நான்
I'm going to examine my heart to see if there's any part of my life where I don't love Jesus supremely.
என்ன இதயத்தை நானே சோதித்தருகிறேன், ஏதாவது ஒரு இதயத்தில் காரியங்களை நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் இருக்கிறேனா?
And where I'm treating others in a way I don't want to be treated myself.
நான் என்னை யாராவது அன்பு செலுத்தாத மாதிரி மற்றவர்களை நான் அன்பு செலுத்துகிறேன்.
Help us, Lord, we pray.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்.
To glorify your name.
உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. இயேசு நாமத்திற்கு ஆமென்.
ஆமென்.